நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
தற்போது தமிழகத்தில் அனைத்து பயிர் சாகுபடியிலும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது சொட்டுநீர் பாசன முறைகள். அந்த சொட்டுநீர் பாசன முறைகள் குறித்து முனைவர் நாகராஜ் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கவுள்ளார்.
சொட்டுநீர் பாசனம் வந்து ஏன் போகணும் அப்படிங்கறது, ஏன்னா கொண்டு நம்ம வந்து மேற்பரப்பு பாசனம் பாத்தி கட்டி பாசனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த பாத்தி கட்டி பாசனம் பண்றதுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, நீர் தேக்கத்துல சேமிக்கிற தண்ணீர் வந்து பயிருக்கு போய் சேர்றது வந்து 40% தான் போகுது, மீதி 60% வெவ்வேறு நிலைகள்ல வழியில இழப்பு ஆவியாகிறது, அது சீப்பேஜ் அதாவது தண்ணீர் வந்து உடைஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி விரயம் தான் பண்பாடு. கடைசியில் வந்து 40% தான் போய் பயிருச்சு. இப்ப இதை எப்படி கூட்டுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, சொட்டு நீர் பாசனம் தான் வேற வழியே. அதிகபட்சமா வந்து அதனுடைய விழிப்புணர்வு இந்த சமீப காலங்கள. காரணம் என்னன்னா, நீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இருக்கிற தண்ணீரை வச்சு 2 மடங்கு ஏரியாவுக்கு நம்ம வந்து இரிகேட் பண்ண முடியும். சொட்டு நீர் பாசனம்ங்கிறது வழியில நடக்கக்கூடிய இழப்புகள் எல்லாம் குறைக்கிறது எப்படின்னா, பம்ப்ல இருந்து நேரடியா பயிர் பக்கத்துல வரலாம், அதை டியூப் மூலியமாவே கொண்டுட்டு போனோம்னாக்கா இழப்பு வந்து நிறைய குறைச்சிடலாம். இழப்பு வந்து 10% 90% மேல அந்த தண்ணீர் வந்து பயிருக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கு என்னென்ன கட்டமைப்புகள் தேவை, ஏன்னா சொட்டு நீர் பாசனங்கிறது வந்து பைப்பு வழியா பெரிய குழாய்கள் சிறிய குழாய்கள் கடைசியில சொட்டு சுட்டா அந்த தண்ணீரை வந்து பயிருக்கு கொடுக்கறதுக்கு தேவையான அமைப்பு இதெல்லாம் வந்து வேணும். இது இருந்தாதான் வந்து சொட்டு நீர் பாசனம் செய்ய முடியும். பயிருக்கு வந்து தேவையான நேரத்துல தேவையான அளவுல சொட்டு சொட்டா வந்து தண்ணீர் கொடுக்கறோம். அதுதான் வந்து சொட்டு நீர் பாசனம். தண்ணி வந்து பயிருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் கொடுக்கறோம், அதிகப்படியா கொடுக்கறது இல்ல. இது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பாசனம். ஏன்னா தண்ணீர் வந்து அதிகப்படியா கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, வேர்பகுதிக்கு கீழே போய் விரயமாகும். அதெல்லாம் வந்து இல்லாம இது குறிப்பிட்ட அளவு மட்டும் கொடுக்கறதுனால கட்டுப்படுத்தப்பட்ட பாசனம். இது தேவைகளுக்கு அறியாமையில் தண்ணீர் கொடுக்கறோம். அதனால தேவையில்லாத பகுதியே நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால அது விரைவில் வந்து குறைக்கப்பட்டது. தண்ணீரை வந்து சொட்டு சொட்டா கொடுக்குறோம், பட் நீண்ட நேரத்துக்கு கொடுக்கும். குறைந்த அளவுல தான் இதை பயன்படுத்துறோம். ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷனை விட இதன் வந்து தேவையான அழுத்தம் வந்து கம்மி. அழுத்தம் எப்படின்னா, ஒரு ASC சொல்லுவாங்க, ஒரு வளிமண்டல அந்த அளவுக்கு அழுத்தம் இருந்தா போதும். ஸ்ப்ரிங்க்ளர்னா ஒரு 2.5 ASC தேவைப்படும். அதுவே ரெயின்கன் அப்படின்னா ஒரு 4 ASC தேவைப்படும். சொட்டுநீர் பாசனத்துல 1 ASC ப்ரெஷர் இருந்ததுனா போதும், நல்லபடியா தண்ணீர் வந்து பயிர் கொடுக்கும். சொட்டுநீர் பாசனத்தினால வந்து மகசூல் அதிகரிக்கா அப்படிங்கிறதுனா, கண்டிப்பா இது வந்து அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கிறதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொட்டுநீர் பாசனத்துல வேர்பகுதியில தண்ணீர் தேவையான அளவு மட்டும்தான் இருக்கும், அதிகப்படியான தண்ணீர் இருக்காது. அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறதுமே வேர்பகுதியில கெடுதல் தான். ஏன்னா அதிகப்படிய தண்ணீர் இருந்ததுன்னா வேர்கள் வந்து சுவாசிக்க முடியாது, முழு திறனோட அது வந்து செயல்பட முடியாது. சரியான அளவுல காற்று அந்த ஈரம் மட்டும்தான் வேணும். தண்ணீர் வந்து முழுக்க நிற்கக்கூடாது, காத்தே இல்லாத அளவுக்கு தண்ணீர் நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. சொட்டுநீர் பாசனத்துல அந்த நிலவே இல்லை. அதனால பயிர் வந்து எந்த நேரத்திலையும் வந்து அதிகப்படியான தண்ணீர்னாலையும் பாதிக்கப்படுறது கிடையாது, அதே நேரத்தில் தண்ணீர் இல்லாம வந்து பாதிக்கப்படுறது கிடையாது. ஒரே சீரான அளவுல ஈரப்பதம் பாதுகாக்கப்படுறதுனால சொட்டுநீர் பாசனத்துல மகசூல் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உரத்தை வந்து நல்லபடியா பயன்படுத்தணும். ஏன்னா சாதாரண நீர்ப்பாசனத்துல உரத்தை போட்டோம்னாக்க 50% உரம் வந்து அப்படியே ஆவியாகி வெளியில போயிடுது, 50% தான் பயிருக்கு கிடைக்குது. சொட்டுநீர் பாசனத்தை நீரை சேமிக்கிறது மட்டும் இல்லாம கரையக்கூடிய உரத்தையும் சொட்டுநீர் பாசனத்துக்கு வழியா கொடுத்தோம்னாக்க, ஒவ்வொரு சொட்டுலயும் உரம் இருக்கிறதுனால தண்ணீர் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து கரெக்டா உரம் வந்து சீரா வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்கப்படுறதுனால உர பயன்பாட்டு திறனும் அதிகம். ராசன் பார்த்தோம்னா 5% உள்ளதான், 95% உரம் வந்து பயிருக்கு வந்து போய் சேரும். அதனால உர பயன்பாட்டு திறனும் அதிகமாகும். அதிகப்படியா தண்ணீர் கொடுக்கறதுனால ஒரு சில நோய்கள் அழுகல் நோய்கள்லாம் வரும், அதெல்லாம் வந்து இதுல கட்டுப்படுத்தலாம். தலைகள் கட்டுப்பாட்டுல இருக்கும். திரவ வடிவில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தாலும் சரி உரமா இருந்தாலும் சரி எந்த இதுமே எல்லாத்தையும் சுற்றுநீர் பாசனத்துல அந்த வெஞ்சிட்டு மூலியமா நம்மளால கொடுக்க முடியும். தண்ணியை தேக்கி வச்சிருந்தோம்னா அதனால தண்ணீர் மூலியமா பரவக்கூடிய நோய்களையும் வந்து கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இதுல தண்ணீர் வந்து தேக்கி வைக்க வேண்டிய அவசியமே, தண்ணியே தெரியக்கூடாது. சுற்றுநீர் பாசனத்துல ஈரம் மட்டும்தான் இருக்கக்கூடிய, மேல பார்த்த தண்ணீர் வந்து தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு தான் சுற்றுநீர் பாசனம் பண்ணணும். சாதாரண நீர்ப்பாசனத்தை வந்து என்ன முக்கியமானதுன்னா நிலம் வந்து சமமா இருக்கும். சமமா இருந்தாதான் தண்ணீரினுடைய அளவும் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரும். மேடு பள்ளமா இருந்ததுன்னா பள்ளத்துல தண்ணீர் அதிகமா இருக்கும், மேட்ல தண்ணீர் போகாது. அதனால கண்டிப்பா வந்து மேற்பரப்பு பாசனம்னா நல்ல முறையில வந்து சமப்படுத்தும். சமப்படுத்துறதுக்கு தேவையான செலவு அதிகம். ஆனா சொட்டுநீர் பாசனமா இருந்ததுன்னா நிலத்தை வந்து சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. மேடு பள்ளமா இருந்தா அப்படியே வந்து நம்ம சொட்டுநீர் பாசனம் அமைக்கலாம். அதனால வந்து செலவு கம்மி. இதுல வந்து முக்கியமா ட்ரிப்பர் ஸ்பேசிங், அதாவது ஒரு ட்ரிப்பருக்கு அடுத்த ட்ரிப்பருக்கு நல்ல உள்ள இடைவெளியை எப்படி தீர்மானிக்கணும், அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி. மண் வந்து என்ன முக்கியமான என்ன ரோல் அப்படின்னா, இப்ப தண்ணீர் வந்து எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க சொட்டு சொட்டு அந்த இடத்துக்கு கொடுத்தோம்னா மணற்பாங்கான நிலத்துல வந்து தண்ணீர் வந்து இடைமட்டமா போறது இல்ல, ஆழமா வந்து ரொம்ப சீக்கிரமா போகும். அதனால அதனுடைய நனைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து நீள்வட்ட வடிவத்தில் இருக்கு. அதே நேரத்தில் களிமண் பாங்கான நிலத்துல வந்து தண்ணீர் வந்து ஆழமா போறதை விட அகலமா வந்து அதிகமா போகும். அதனால வந்து சொட்டுநீர் பாசனத்தை அமைக்கும் பொழுது அந்த நீர் சொட்டுவான் பாத்தீங்களா, இது வந்து மணல் பாங்கான நிலத்துல வந்து கிட்டக்கிட்ட இருக்கும். ஏன்னா தண்ணீர் வந்து அதிகமா சீக்கிரம் கீழே போறது, பக்கத்துல பரவுறது வந்து கம்மி. ஆனா அதே நேரத்தில் களிமண் பாங்கான நிலத்துல வந்து கொஞ்சம் தூர தூரம் இருந்தாலும் வண்டல் மண்ல வந்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஆழமா போறதுனுடைய அளவும் அகலமா போறதுனுடைய அளவும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறதுனால அது வந்து ஒரு கோள வடிவில் நினைக்கும். கிட்டத்தட்ட எல்லா பயிர்களுமே மண்ணில இருந்து எந்த அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சுது அப்படிங்கறத பார்த்தோம்னா, கால் பகுதியை நாலு காலம் பிரிச்சோம்னாக்க மேல் முதல்ல உள்ள கால் பகுதியில இருந்து 40% தண்ணீரை வந்து அது உறிஞ்சுது. அடுத்தது 2வது கால் பகுதியிலிருந்து 30%, 3வது கால் பகுதியிலிருந்து 20%, 4வது கால் பகுதியிலிருந்து 10%. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா பாதி அளவு காலத்திலேயே 70% தண்ணீர் வந்து அதுக்கு தேவையில்லை. அந்த பகுதியில மட்டும் நம்ம வந்து சொட்டுநீர் பாசனத்தை வந்து கொடுத்தோம்னாவே அதுக்கு தேவையான தண்ணீரினுடைய பெரும்பாலுடைய பகுதியை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம். அதனால சொட்டுநீர் பாசனம் வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது தண்ணீர் அதிகப்படியா இருந்தாலும் பயிருக்கு வந்து நல்லது இல்ல. வாய்க்கால் பாசனத்தெல்லாம் பண்ணோம்னா அதிகமா ஆரம்பத்துல தண்ணீர் ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு வாங்கல, அதாவது தேவையான அளவு ஈரம் குறையிற வரையிலும் அதிகப்படியா இருக்கிற ஈரத்தை வந்து பயிர் எடுத்துக்க முடியாது. அதனால வந்து அதுக்கு பாதிப்பு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஒரு 3-4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஈரத்தை விட கம்மியா இருக்கும் பொழுது பயிர் வந்து அதிக அளவு சக்தியை செலவு பண்ணி அதுல இருந்து மண்ணில இருந்து தண்ணீரை உறிஞ்சு வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பயிருக்கு வந்து கேடு. அதனால பயிர் வந்து கஷ்டப்படும். கஷ்டப்படுறதுனால என்ன அல்டிமேட்டா அது வந்து ஈல்டுல தான் காமிக்கும், ஈல்டு வந்து குறைஞ்சிடும். சொட்டுநீர் பாசனத்துல அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ஒரே மாதிரி ஈரப்பதம் இருக்கிறதுனால வாய்க்கால் பாசனத்துல வந்து ஈரப்பதம் ரொம்ப அதிகமா மாறுபடுது. ஆனா அதே நேரத்தில் சொட்டுநீர் பாசனத்துல ஈரப்பதம் வந்து ஒரே அளவு சீரா இருக்கிறதுனால பயிருக்கு வந்து நல்லது, அதிக மகசூல் கிடைக்கும். எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து சொட்டுநீர் பாசனம் வழியா கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து அது நிறைய விஷயங்களை பொறுத்திருக்குது. சொட்டுநீர் பாசனம் அமைச்சத்துக்கு சர்வே எடுக்கணும், இருக்கிற தண்ணீரினுடைய அளவு பத்தி தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும், என்ன பயிர் செய்ய போறோம் அதுக்கு தேவையான ஒவ்வொரு பயிருக்கும் நீர் தேவை வந்து வித்தியாசப்படும். அதுவும் அதனுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். இளம் பருவத்துல தண்ணீர் வந்து தேவை கம்மியா இருக்கும். அந்த பயிர் வளர வளர அதனுடைய தேவைகள் அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரினுடைய அளவையும் நம்ம கூட்டணும். அந்த பகுதியில எவாப்ரேஷன் சொல்லுவாங்க, ஆவியாகிற அளவு அதிகமா இருந்ததுன்னா அது குறிப்பா கோடை காலங்கள்ல எல்லாம் நீர் ஆவியாகும் அளவு அதிகம், அந்த சமயத்துல பயிரினுடைய நீர் தேவைகளும் வந்து அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். இப்ப காற்று வீசினாலும் அதனுடைய தண்ணீரினுடைய தேவை உப்புப்பிடிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். இதெல்லாம் கணக்கிட்டுதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணீர் விடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். இங்க வந்து எல்லா பயிர்களுக்கும் கிட்டத்தட்ட மேற்பரப்பு பாசனத்தை விட பாதி அளவுதான் உங்களுக்கு தண்ணீர் தேவைகள் இருக்கு சொட்டு நீர் பாசனத்துல. ஒரு முறையான சொட்டு நீர் பாசனம் வந்து குறைந்த அழுத்தத்துல இருக்கணும், நீண்ட நேரம் பாய்ச்சிக்கும். நிலம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்க, சிறு சிறு துண்டுகளா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா அதுக்கு ஒரு சப்மைன் போட்டு அதுல இருந்து லேட்டரல் நீங்க லேட்டரல் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 30% வருது. ஒரு சொட்டு நீர் பாசனத்தினுடைய மொத்த அமைப்புல 30% வந்து லேட்டரல் தேவையாது. அதனால சின்ன சின்ன துண்டா இருந்ததுன்னா எப்பயுமே பிரச்சனை, அதை வந்து பெரிய துண்டா மாற்ற சொட்டு நீர் பாசனம் கொடுக்கும் பொழுது. ஏன்னா மேடு பள்ளமா இருந்ததுன்னா கூட அதனால பரவாயில்ல, அதை வந்து ஒரே துண்டா மாத்திட்டு சொட்டுநீர் பாசனத்து மூலியமா செய்யலாம். கண்டிப்பா சொட்டுநீர் பாசனம் வழியா நம்ம தண்ணீர் செலுத்தும் பொழுது கண்டிப்பா வந்து வடிகட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லா இடத்துக்கும் அனுப்புதோ அது போல நமக்கு இங்க வந்து சொட்டுநீர் பாசனத்துல அந்த தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தணும். ஏன் அப்படின்னா தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த தூசு எல்லாம் வந்து என்ன ஆகுதுனா சிறிய துவாரத்து வழியா தான் சொட்டு சொட்டா வந்து பயிருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சிறிய துவாரத்துல அடைச்சிச்சுனாங்க தேவையான அளவு தண்ணீர் போகாது. அதனால கண்டிப்பா வடிகட்டுறோம். இப்ப வடிகட்டுறதுல வந்து முதல் நிலை வடிகட்டி, இரண்டாம் நிலை வடிகட்டி, அதாவது பெரிய பெரிய தூசுகள் வடிகட்டுறதுக்கு ஒரு வகையான வடிகட்டி, மணல் எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்க தண்ணியில அதை வடிகட்டுறதுக்கு ஹைட்ரோசைக்ளோன் பில்டர், அப்புறம் சாண்ட் பில்டர், சின்ன ரொம்ப சின்ன தூசுகள் எல்லாம் இருந்ததுன்னு வச்சு அதை வடிகட்டுறதுக்கு வந்து ஸ்கிரீன் பில்டர், டிஸ்க் பில்டர் அப்படின்னு இருக்கு. இதுல உரத்தை உட்செலுத்தும் கருவியும் இங்கே. அப்புறம் அடுத்தது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு. இந்த நான் ரிட்டர்ன் வால்வுலாம் ரொம்ப முக்கியம். அது குறிப்பா நில அமைப்பு, அதாவது வயல் வந்து கொஞ்சம் மேடான பகுதியும் இந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் பள்ளமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வால்வ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க இந்த சொட்டு நீர் பாசனத்துல நம்ம உரம் பூச்சி மருந்து கூட நம்ம சமயத்துல கலந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா திருப்பி உள்ள கிணறுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் ரிட்டர்ன் வால் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அது வந்து ஒரு திசையில மட்டும்தான் தண்ணியை வந்து அனுமதிக்கும், திருப்பி பேக்ல வந்து கிணறுக்கு போறதுக்கு அனுமதிக்காது. அதனால இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வால் இருந்ததுன்னா எப்பயுமே பாதுகாப்பு. மெயின் பைப்ல இருந்தாலும் சரி, சப்மெயின்ல இருந்தாலும் சரி, கடைசியில் வந்து ஒரு ஃப்ரெஷ் வால்வ் ஒண்ணு வந்து கொடுக்கணும். அப்புறம் அந்த சப்மெயின்ல இருந்து லேட்டரல் எடுத்துருப்பாங்க, லேட்டரல்ல தான் ட்ரிப்பர் நீர் சொட்டுவாங்க. அந்த ட்ரிப்பர் வந்து ஆன்லைன் ட்ரிப்பர் இருக்கு, இன்லைன் ட்ரிப்பர் இருக்கு. ஆன்லைன் ட்ரிப்பர்னா பட்டன் மாதிரி, அதாவது ஒரு பிளைன் லேட்டரல்ல நமக்கு தேவையான இடைவெளியில அதை வந்து பஞ்ச் பண்ணி இந்த பட்டன் மாதிரி இருக்கிற ட்ரிப்பரை வந்து பொருந்திக்கணும். அதுவும் குறிப்பா ஆர்ச்சர்ட் கிராப்ஸ் இந்த தூர தூரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன் ட்ரிப்பர் போடலாம். பயிர் வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்க, கண்டினியூஸா இருக்கிற ஒரு கிராப் எல்லாம் நம்ம வந்து இன்லைன் ட்ரிப்பர் யூஸ் பண்ணலாம். இன்லைன் ட்ரிப்பர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதை டியூப்ல செய்யும் பொழுதே அதை எமிட்டர் உள்ளே வச்சு பதிச்சு செஞ்சிருப்பாங்க. அதை சாதாரணமா மேல இருந்து பார்த்தோம்னா எமிட்டர் எங்க இருக்குங்கிறது தெரியாது. இப்போ அதை வந்து நம்ம அதை நசுக்கி பார்த்தோம்னா எந்த இடத்துக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த இடத்துக்கு தான் வந்து அது ட்ரிப்பர் இருக்குன்னு அர்த்தம். ட்ரிப்பர் எல்லாம் பதிச்சு கடைசியில எண்ட்ல வந்து இதுல வந்து எண்ட் கேப்னு சொல்லுவாங்க, அந்த டியூப் வந்து மடக்கி ஒரு எட்டு வடிவத்துல ஒரு அமைப்பு இருக்கும், அதை வச்சிட்டோம்னாக்க அதுக்கு மேலே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம அதை அந்த இடத்துல. இதுதான் வந்து தேவையான கட்டுமான அமைப்பு. இதுல வெவ்வேறு வகையான மணல் வடிகட்டி செங்குத்தாவும் இருக்கு, கிடைமட்டமா இருக்கு, ஸ்கிரீன் பில்டர், டிஸ்க் பில்டர். டிஸ்க் பில்டர்னா என்ன, சின்ன பிளாஸ்டிக் தகடு தான் அந்த ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடு மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கி வைக்கும் பொழுது அதுல ஒரு முக்கோண வடிவுல துவாரத்து வழியா தான் தண்ணியை செலுத்தும் போது அந்த துவாரத்தை விட தூசி பெருசா இருந்துச்சுன்னா அது வழியா போகாது. சொட்டுநீர் பாசனத்தை அமைக்கிறது வந்து சப்மெயின் வரையில வந்து பிவிசி ஆனது, லேட்டரல் வந்து லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் சொல்லுவாங்க, பிளெக்சிபிளா. சாதாரணமா ஒரு லேட்டரலுக்கும் அடுத்த லேட்டரலுக்கும் இடைவெளி வந்து 5 அடி இருக்கும், 5 அடியில் 4 அடி பெட்டு, 1 அடி வந்து நடுவில் வாய்க்கால். இது ஏன் அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தண்ணி அதிகப்படியான மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கேன், அந்த மழை நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த அமைப்பு வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பயிர இடைவெளிகளை நமக்கு தேவையான அளவு மாத்தி வச்சுக்கலாம். நம்ம மெயின்டைன் பண்றது வந்து 1 kSc பிரஷரை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். நம்பர் ஆஃப் எமிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைகளோ அதை பொறுத்து போட்டுக்கோ. ஆனா பிரஷர் மெயின்டைன் பண்றது வந்து ஒரே சமயத்துல ஒரு கேட்டோல் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரஷர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை. நான் அந்த பிரஷர் சொல்றதெல்லாம் எந்த இடத்துலன்னா எண்ட் காப்பி சொல்லுவாங்களா, அந்த லேட்டரலுடைய கடைசியில அந்த எண்ட் காப்பி ஓபன் பண்ணிட்டு ஒரு பிரஷர் காஜ் வந்து எப்பயுமே நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அந்த பிரஷர் காஜ்ல அடாப்டர் சொல்லிட்டு, அடாப்டர்னா அதுல 12 mm லேட்டர்லயும் பொருத்தி பார்க்கலாம், 16 mm பிரஷர் பார்க்கக்கூடியது ஒரு அடாப்டர் இருக்கு. அந்த அடாப்டர் வச்சுட்டு நீங்க கடைசியில செக் பண்ணி பாத்தீங்கன்னா லேட்டரலுடைய எண்ட் கேப் இருக்கக்கூடிய பகுதியில எண்ட் கேப்பை கலட்டிட்டு இதை அட்டாச் பண்ணீங்கன்னா 1 kg பிரஷர் இருக்கணும். ஒன்னு பிரஷர் இல்லைன்னா 0 இருக்கும். பிரஷர் மெயின்டைன் பண்றது 0.9 to 1.1 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாய் எண்ட் கேப்லயே 2.5 kg இருந்ததுன்னா நீங்க இன்னும் அடிஷனல் வால்வ் ஓபன் பண்ணிக்கலாம், ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் 0.5 தான் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, நீங்க ஏற்கனவே அதிகப்படியான ஏரியாவை நீங்க இரிகேஷன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பகுதியை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா பிரஷர் ஏறும். அன்றாட இதுல வந்து நீங்க மாத்துறது வந்து கேட் வால் மட்டும்தான். அந்த கேட் வால்வ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி பிரஷர் மெயின்டைன் பண்ணலாம். உரச்ச செலுத்துற கருவி வந்து கரையக்கூடிய உரங்களை வந்து இதுக்குள்ள போட்டு வச்சோம்னு ஒரு டியூப் வந்து மெயின்ல இணைச்சிட்டோம்னாக்க ஒரு பகுதி தண்ணீர் வந்து உள்ள உரத்தொட்டிக்குள்ள போய் இது கரைஞ்சி வெளியில வந்து திருப்பி இதையும் மெயின் பைப் இணைச்சிட்டோம்னாக்க அந்த உரம் எல்லாம் வந்து தண்ணீர் வெளியே வெட்டிகேஷன் யூனிட் அப்புறம் கண்டிப்பா ஒரு வடிகட்டி இருக்கணும். தட்டு வடிகட்டியாகவும் இருக்கலாம், அது வளை வடிகட்டியாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த உரத்திலேயே வந்து அசுத்தங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது போய் அடைச்சிடக்கூடாது. அதனால கண்டிப்பா ஒரு வடிகட்டி இருக்கும். 3 வகையான இருக்கு. இதுல வந்து வெஞ்சிலி தான் வந்து பாப்புலர். காரணம் வந்து அதை இயக்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு, செலவும் கம்மி. அதனால வெஞ்சிலி தான் வந்து சிறந்த அமைப்பு உரத்தை கொடுக்கறதுக்கு. நீங்க செக்ஷன்ல அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தண்ணியோட கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நமக்கு மட்டும் இல்ல, ஆடு மாடு எல்லாம் எதுக்கு தண்ணியை பயன்படுத்தினீங்கனாலும் அது நல்லது. பராமரிப்பு வந்து சொட்டுநீர் பாசனத்துடைய பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அமைக்கிறது மட்டும் இல்ல, பராமரிப்பு தெரியலன்னா சொட்டுநீர் பாசனத்தினுடைய தொழில்நுட்பமே தவறு அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடும். பராமரிப்புனா என்னன்னா அதனுடைய வாழ்நாள வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யறோமோ அதுதான் வந்து முக்கியமா இதுல பராமரிப்புன்னு சொல்லப்படுது. பராமரிப்புனா பில்டர் இருக்கு, அந்த பில்டர் எல்லாம் வந்து அப்பப்ப கிளீன் பண்ணணும். பில்டர் வந்து தூசினால அடைபட்டுச்சுன்னா கிளீன் பண்ணிக்கலாம். அதுவே சால்ட்னாலையும் வந்து அடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சால்ட் வாட்டர் இருந்ததுன்னா தண்ணீர் மட்டும் ஆவியாகி அதுல கரைஞ்சிருக்கிற உப்பு வந்து அப்படியே படிய ஆரம்பிக்கும். அடிக்கடி படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதனுடைய துவாரம் வந்து குறையும். குறையும் பொழுது தண்ணீர் வந்து பீச்சி அடிக்க ஆரம்பிக்கும். சொட்டு சொட்டா போடுறதை விட ஒரு சின்ன ஊசி மாதிரி பீச்சி அடியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இண்டிகேஷன் என்னன்னா உப்புனால அடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா அந்த சமயத்துல ஒரு ஆசிட் வாஷ் கொடுக்கணும். 3 வகையான ஆசிட் வாஷ் இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், ஒரு சில இடத்துல கந்தக அமிலத்து நைட்ரிக் ஆசிட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அதை பண்ண வேண்டாம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வந்து ரெக்கமெண்டட். அதை வந்து என்ன பண்ணணும்னா 1:1 தண்ணீர் வந்து கலந்து ஆசிடை டைல்யூட் பண்ணிட்டு அதை உரத்தை எப்படி கொடுக்குறோமோ அதே போல அந்த நீர்ப்பாசனம் முடிஞ்சு கடைசியில் ஒரு 20-30 நிமிஷத்துக்கு உள்ள எல்லாமே வந்து டைல்யூட் பண்ண ஆசிட் வந்து உரத்தை எப்படி கொடுக்கணும் அது மாதிரி மெதுவா உறிஞ்சிற மாதிரி அதை பெஞ்சிலேயே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணும் பொழுது அது மேலும் வந்து இன்னும் டைல்யூட் ஆகும். அந்த டைல்யூட்டட் ஆசிட் வந்து ஃபுல்லா எல்லா டியூப்லயும் கேட்வெல் மெயின் பைப் எல்லாத்துலயும் போய் நிற்கும் பொழுது அதை கடைசியில் அந்த ஆசிட் வந்து ஃபுல்லா எப்படி எல்லா டியூப்லயும் இருக்குங்கறத எப்படி உறுதி செய்யறதுன்னா நம்ம வந்து லிட்மஸ் பேப்பர், அதாவது pH பேப்பர், அந்த pH பேப்பரை வச்சு லாஸ்ட் லேட்டர்ல லாஸ்ட் எமிட்டர்ல நீங்க வந்து அந்த pH பேப்பர் காமிச்சீங்கன்னாக்க அந்த pH பேப்பருடைய கலர் மாறும். கலர் மாறிச்சுனாவே என்ன இருக்கும்னா ஆசிட் வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துருச்சுன்னு இருக்கும். அந்த சமயத்துல மோட்டர் சுவிச் ஆஃப் பண்ணிடணும். 24 மணி நேரம் டைலூட்டட் ஆசிட் வந்து அந்த சிஸ்டத்திலேயே இருந்ததுன்னா மறுநாள் கண்டிப்பா வந்து அந்த உப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா அந்த துவாரத்தை வந்து அது கிளியர் பண்ணிடுது. மறுநாள் வந்து வழக்கம் போல மோட்டர் ஆன் பண்ணி உள்ள எல்லா பில்டர் சாண்ட் பில்டரு ஸ்கிரீன் பில்டரா இருந்தாலும் சரி லேட்ரல் மெயின் பைப் எல்லாமே பிளஷ் வால்வ் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டோம்னாக்க உப்புனால ஏற்படக்கூடிய அடைப்பை கண்டிப்பா நீக்கிடலாம். இந்த மாதிரி பண்றதுனால அதனுடைய வாழ்நாள கண்டிப்பா அதிகரிக்கலாம். அது மாதிரி ஒரு சீசன் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைப் எல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். பயிர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஹார்வெஸ்ட் பண்ண பிற்பாடு அதை நிறைய இடத்துல நான் ஃபீல்ட்ல பாத்துருக்கோம், மடக்கி மடக்கி அப்படியே முழுமையா அப்படியே மடக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மடக்கி வைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, மடக்கின இடத்துல கண்டிப்பா ரெண்டு மூணு தடவை மடக்கி மடக்கி நீட்டினீங்கன்னா அது என்ன ஆகும்னா, நீட்டும் பொழுது அது முழுமையா வந்து விரிவடையாது, அதுல பாதிதான் விரிவடைஞ்சிருக்கும், தண்ணீர் வந்து முழுமையா போய் சேரவும் சேராது. அது மட்டும் இல்லாம அந்த மடக்கின இடத்துல வந்து வீக் ஆயிடும், கால அளவுல அது அந்த இடம் உடைஞ்சிடும். திருப்பி அதை கட் பண்ணிட்டு நீங்க ஜாயிண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்கன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட் போடும் பொழுதும் பிரஷரும் குறையும், செலவும் அதிகம். இதனால என்ன பண்ணுவோம், ஒரு சீசன் முடிஞ்ச பிற்பாடு அதை ரவுண்டா வந்து சுத்தி வைக்கும், ரவுண்டா சுத்தி வச்சாதான் நல்ல முறையில பாதுகாப்பா இருக்கும், நல்லபடியா பராமரிச்சிருந்தாங்க. ஒரு சொட்டு நீர் பாசன அமைப்பு வந்து 10 வருஷம் கூட தாராளமா வந்து நல்ல முறையில வேலை செய்யும், அதை வந்து வீணாக்காம நம்ம பார்க்கலாம். மாதிரி நம்ம சரியான முறையில பராமரிக்கலன்னா கண்டிப்பா சொட்டு நீர் பாசனத்துல சீக்கிரம் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். அது எதனால ஏற்பட்டதுங்கிறது தெரியாம சொட்டு நீர் பாசனமே ஃபெயிலியர், சரியான கான்செப்ட் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. நிறைய அந்த டியூப் எல்லாம் மடிச்சு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்காக தான் இப்ப நம்ம மீன்நுட்ப மையத்துல இருந்து ஒரு ப்ராஜெக்டா நாங்க செஞ்சோம், எப்படின்னா ரத்தன் டாட்டா அவங்க ஃபண்ட் பண்ணிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னாக்க, 3 டிஸ்ட்ரிக்ட தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், போன வருஷம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல முடிச்சோம், இந்த வருஷம் இப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுல எப்படின்னா பராமரிப்பு மட்டும் இங்க மட்டும் சொல்றது இல்லாம அவங்க வயல்வெளிக்கே போய் செயல் விளக்கம் அவங்களுக்கு நேரடியா, ஏன்னா சொல்றதை விட நம்ம செஞ்சு காமிச்சோம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க மறக்க மாட்டாங்க, சயின்டிபிக்கா பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணாம மண் பொங்குற அளவுக்கு ஆசிட் வந்து சரியான அளவிட்டு கொடுக்காம அதிகப்படியான ஆசிட் எல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, ஏதாவது மண்ணுக்கு லாங் டேர்ம்ல வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேவைக்கு அதிகமா கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சயின்டிபிக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது நல்லது, அவங்க வந்து நல்ல முறையா அதை பயன்படுத்தும். அதனால அந்த ப்ராஜெக்ட் இந்த போயிட்டு இது 2வது வருஷம். நீர் நல்ல நீரா இருந்ததுன்னா அடைப்பு வந்து சீக்கிரம் ஏற்படாது, ரொம்ப ஆழமா ஆழம் போக போக அதனுடைய குவாலிட்டி குறையும் இல்லைங்களா, அதாவது உப்பினுடைய அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி இடங்கள்ல உப்பு தண்ணீர் எங்க இருக்கோ அங்க வந்து ஆசிட் ட்ரீட்மெண்ட்னால மட்டும்தான் உப்பை கரைக்க முடியும். இதெல்லாமே நீங்க செயல்முறையா பார்க்கணும் அப்படின்னாலும் நீர்நுட்ப மையத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இதெல்லாமே ஒரு எப்படி போயிட்டு அப்படின்னா, அதுல வந்து சொட்டு நீர் பாசனம், மேற்பரப்பு சொட்டு நீர் பாசனம், நிலத்தடி சொட்டு நீர் பாசனம், எல்லா அமைப்புகளையுமே நாங்க வச்சிருக்கோம் வந்து பாத்தோம். அந்த மணல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மணல் வந்து ஆற்று மணல் இல்ல, அது வந்து ஒரு கூர்மையான வடிவம் உள்ள ஒரு மணல், அது வந்து கம்பெனியில கொடுக்கற அந்த மணல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மணல் ஒரே சீரான அளவுல இருக்கும், அதுதான் வந்து அந்த ஃபில்டர் பண்றதுல நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சாதாரணமான மணல்ல வந்து சிறிய மணல் பெரிய மணல் எல்லாம் கலந்திருக்கிற மணல்ல என்ன ஆகுனாங்க, பெரிய மணலினுடைய இடைவெளியில சிறிய மணல் வந்து போய் அடைஞ்சிச்சுன்னா அதனுடைய அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இடைவெளி ஒரே சீரா இருக்காது, இடைவெளி சீரா இருந்தா மட்டும்தான் நல்லபடியா வழிகட்ட முடியும். அதனால அந்த குறிப்பிட்ட மணல தான் பயன்படுத்தணும். அந்த மணல் நல்லா இறுக்கமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சமயத்து பேக் வாஷ் மெத்தட் பண்ணியும் லூஸ் நிறைய இருக்கு அப்படின்னாக்க, மூடியவே கலட்டிட்டு உள்ள கையை வச்சு நம்ம அதை லூஸ் பண்ணிட்டு திருப்பி தண்ணிய விட்டோம்னாக்க நல்லா சுத்தப்படுத்திடலாம். பராமரிக்கிறதுலயே வந்து டெய்லி என்னென்ன விஷயங்கள் பராமரிக்கிறது, வாரந்தோறும் என்ன பராமரிக்கிறது, மாதந்தோறும் என்ன பராமரிக்கிறது, ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பராமரிக்கிறது, ஒவ்வொரு சொட்டு நீர் பாசனமும் நீங்க அமைக்கும் பொழுதும் அந்த கம்பெனியை வந்து எப்படி பராமரிக்கிறதுங்கிறத வந்து அட்டவணை உங்களுக்கு தருவாங்க. அவங்க கிட்டேயே நீங்க வந்து ஒரு சில முறைகளும் வர சொல்லி அவங்களே பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த அட்டவணைப்படி நீங்க பராமரிச்சீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை இந்த காலத்தில் பயன்படுத்தி நல்ல பலனை தரலாம். நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் வந்து கரும்புக்கு மட்டும் நல்ல முறையில பயன்படுத்தலாம், ஏன்னா கரும்புக்கு வந்து ஆள் வச்சு வெட்டும் பொழுது என்ன ஆகும்னா, சொட்டு நீர் பாசனம் மேல இருந்ததுன்னா ரொம்ப அதிகமா வெட்டுப்படும், அந்த மாதிரி வெட்டுப்படும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஜாயிண்ட் வச்சு நீங்க பண்ணும்பொழுது செலவும் அதிகமாகும், பிரஷரும் ரொம்ப வித்தியாசப்படும். அதனால நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் வந்து கரும்புக்கு வந்து ரொம்ப மிகவும் ஏற்றது. நிலத்தடி சொட்டு நீர் பாசனம்னா லேட்டர் போடணும், அந்த லேட்டர்லயே வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு கீழே மண்ணுக்குள்ள அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க மண்ணை அணைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கரும்பு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து கீழே போயிடும். அதுல வந்து தண்ணி ஆவியாகிறது வந்து சாதாரண சொட்டு நீர் பாசனத்தில் அதுல ஆவியாகிறது இன்னமும் குறையும், அதுல வந்து அடைப்பு ஏற்படாது. அடைப்பு எப்படி ஏற்படுதுன்னா தண்ணீர் வந்து ஆவியாகும், அந்த உப்பு படிதல் அதனாலதான் அடைப்பு ஏற்படுது, மற்றபடி எந்த விதமான அடைப்பு ஏற்படுது. நிறைய ஃபில்டர் வச்சு கொடுக்குறோம், அது இல்லாம நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் இருந்து எப்படி லேட்டரல் எடுத்துருக்கோம், அதே மாதிரி எல்லா லேட்டரலையும் கடைசியிலையும் ஒன்னா இணைச்சிருக்கோம். அதனால அடைப்பும் ஏற்படும், நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துல அடைப்பு ஏற்படாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் உள்ளே அப்படியே கட்ட விடுவோம் பாத்தீங்கன்னா, அதனால அதே நீர் பாசனத்தை தொடர்ந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்.
இதுவரை சொட்டு நீர் பாசனம் பற்றி முனைவர் நாகராஜ் அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055.
நிகழ்ச்சி நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.